வந்தது. இந்த மண்ணில் மறையும் மறைகள் காக்க தன்னை ஈந்தது. பொங்கி வழியும் தேவக்கிருபை.
வாரம் ஓர் அலசல். இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள்வோம்.
தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் குப்பை தொட்டியில் கிடந்த குழந்தை ஒன்றை இரு வாரங்களுக்கு முன் காப்பாற்றியிருக்கின்றார். அந்த கோவிலின் அருகில் உள்ள கடையின் பின்புறத்தில் வெகு நேரமாக ஒரு குழந்தையின் அழுக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க குழந்தையின் சத்தம் வந்த இடத்தை போய் பார்த்திருக்கின்றார் முதியவர். அங்கே பிறந்து ஒரு நாளான ஒரு ஆண் குழந்தை துணியில் சுத்தி குப்பை தொட்டியின் அருகில் போடப்பட்டு இருந்தது. குழந்தையை சுற்றி நாய்கள் குறைத்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும் பதறிப்போன பிச்சைக்கார முதியவர் நாய்களை அங்கிருந்து விரட்டி அடித்து குழந்தையை தூக்கி வந்திருக்கின்றார். பிச்சை எடுக்கும் முதியவரிடம் குழந்தையை பார்த்ததும் அக்கோவில் அருகில் கடை வைத்திருக்கும் சிலர் 108 அவசர மருத்துவ வாகன சேவை மற்றும் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்க அக்குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. பிச்சைக்கார முதியவரையும் பாராட்டியுள்ளனர் மக்கள். அன்பர்களே, தோற்றத்தை கண்டு யாரையும் நாம் எளிதாக கணித்துவிட முடியாது.
முனீபா மஜாரி என்பவர் பாகிஸ்தான் நாட்டில் ஐநாவின் நன்மன தூதராக பணியாற்றி வருகின்றார். பாகிஸ்தான் நாட்டின் இரும்பு பெண் மற்றும் உண்மை முகம் என இவர் அறியப்படுகின்றார். பாகிஸ்தானில் பெண்களின் உரிமைகள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்காக ஐநாவின் பாகிஸ்தான் பெண்கள் அமைப்பு முதன்முறையாக தேசிய நன்மன தூதுவராக இவரை நியமித்துள்ளது. மஜாரி அவர்கள் சிறந்த ஓவியர், எழுத்தாளர், பாடகர், ஊக்கமூட்டும் மேடை பேச்சாளர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர். எப்போதும் சக்கர நாற்காலியில் இருக்கும் மஜாரி அவர்கள் தனது வாழ்வு பற்றி ஒரு கூட்டத்தில் இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ளார்.
They see my disability, I see my ability. There are some incidents that happen in your life, and those incidents are so strong that they change your DNA. Those incidents or accidents are so strong that they break you physically. They deform your body, but they transform your soul.
அவர்கள் எனது மாற்றுத்திறனை பார்க்கின்றார்கள், ஆனால் நானோ எனது திறனை பார்க்கின்றேன். அவர்கள் என்னை மாற்றுத்திறனாளி என அழைக்கின்றனர், ஆனால் நான் என்னை வித்தியாசமாக திறமை உள்ளவள் என அழைக்கின்றேன். சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கலாம். அந்த நிகழ்வுகள் உன்னை சிதறடிக்கும், உருவிழக்கச் செய்யும். ஆயினும் அவை உன்னை செதுக்கி உருவாக்கி உன்னில் உள்ள மிகச்சிறந்தவற்றை வெளிப்படுத்தும். இதுதான் என் வாழ்விலும் நடந்தது.
I was 18 years old when I got married. I belonged to a very conservative family, a Baloch family, where good daughters never say no to their parents. My father wanted me to get married, and all I said was, if that makes you happy, I'll say yes. And of course, it was never a happy marriage.
எனக்கு 18 வயது நடந்தபோது திருமணம் செய்து வைக்கப்பட்டேன். திருமணம் உனக்கு மகிழ்வை தரும் என்று எனது தந்தை சொன்னார். நானும் சரி என்று திருமணத்திற்கு இசைவு தெரிவித்தேன். ஆனால் அது ஒருபோதும் மகிழ்வான திருமணமாக இல்லை. எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் சென்று எனது கணவரும் நானும் காரில் சென்றோம். காரை ஓட்டிய எனது கணவர் தூங்கிவிட்டார். இதனால் கார் பள்ளத்தில் விழுந்தது. எனது கணவர் எப்படியோ காரை விட்டு குதித்து உயிர் பிழைத்தார். இது குறித்து இப்போது நான் மகிழ்கின்றேன். ஆனால் நானோ காருக்குள் இருந்து வெளியே வர முடியவில்லை. படுகாயம் உற்றேன். மக்கள் என்னை காரில் இருந்து இழுத்து வெளியே எடுத்தனர். மணிக்கட்டு, தோள்பட்டை எலும்பு, கழுத்து எலும்பு, இடுப்பு எலும்பு ஆகியவை முறிந்தன. இதனால் நுரையீரலும் கல்லீரலும் கடுமையாய் பாதிக்கப்பட்டன. என்னால் மூச்சுவிட முடியவில்லை. சிறுநீர் கழிக்கும் செயலை இழந்தேன். அதனால்தான் இப்போது நான் எங்கு சென்றாலும் எல்லா நேரமும் இந்த பையுடன் செல்லுகின்றேன். எனது முதுகில் 3 எலும்புகள் முழுவதுமாக நசுங்கிவிட்டன. அதனால் நான் வாழ்வு முழுவதும் வாத நோயால் தாக்கப்பட்டேன். கடைசியில் மருத்துவமனையில் 2.5 மாதங்கள் இருந்தேன். பல முறைகள் அறுவை சிகிச்சைகள் நடந்தன. ஒரு நாள் மருத்துவர் என்னிடம் வந்து, நீ ஓவிய கலைஞராக ஆசைப்பட்டாய் என அறிந்தேன். உன்னால் மீண்டும் ஓவியம் வரைந்து வர்ணம் தீட்ட இயலாது. உனது மணிக்கட்டும் தோளும் பழுதடைந்திருப்பதால் ஓவியம் வரைய கருவிகளை பிடிக்க இயலாது. உனது முதுகு தண்டுவடம் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்றால் உன்னால் நடக்க முடியாது. உனது தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் உன்னால் குழந்தை பெற முடியாது என்று சொன்னார். அந்த நாளில் நான் மிகவும் மனம் உடைந்து போனேன். எனக்கு இந்நிலை ஏன் என்று என் அம்மாவிடம் அழுதேன். இதுவும் கடந்து போகும். கடவுள் உனக்கென்று பெரிய திட்டம் வைத்திருக்கின்றார். அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் ஒரு திட்டம் உள்ளது என்று என் அம்மா சொன்னார்கள். வார்த்தைகளுக்கு ஆன்மாவை குணமாக்கும் சக்தி உண்டு என்று அப்போது எனக்கு ஒரு தூண்டுதல் கிடைத்தது. அன்று எனது வாழ்வு பற்றி சிந்திக்க தொடங்கினேன். இத்தகைய அனைத்து துன்பங்கள் மற்றும் வேதனைகளுக்கு மத்தியில் என் அம்மா சொன்ன அந்த அற்புத வார்த்தைகள் என்னை தொடர்ந்து பயணிக்க வைத்தன.
I believe in the power of words. Many people speak before they think. But I know the value of words. The words can make you, break you, they can heal your soul, they can damage you forever. So I always try to use the positive words in my life wherever I go. They call it adversity, I call it
opportunity. ஒரு நாள் என் சகோதரர்களிடம், எனக்கு இந்த மருத்துவமனையில் வெள்ளைச்சுவர்களை பார்த்து கொண்டே இருப்பது சோர்வாக உள்ளது. என் வாழ்வுக்கு பல வண்ண வர்ணம் தீட்ட விரும்புகின்றேன். சில வர்ணங்களை கொண்டு வாருங்கள் என்றேன். எனது மரணப்படுக்கையில் என்ற அந்த வர்ண ஓவியத்தை வரைந்தேன். இது எனக்கு குணமளிக்கும் மருந்தாக இருந்தது. பின் வீட்டிற்கு சென்றேன். எனது முதுகிலும் இடுப்பிலும் புண்கள் வந்துவிட்டதால் என்னால் உட்கார முடியவில்லை. ஒவ்வாமைகளாலும் பாதிக்கப்பட்டேன். அதனால் படுக்கையில் 2 ஆண்டுகள் இருக்க வேண்டிய கட்டாயம். படுத்துக்கொண்டே இயற்கையை பார்த்து ரசித்தேன். பறவைகள் பாடுவதை கேட்டேன். அந்நேரத்தில் நான் என் அச்சம் பயங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து போராட தீர்மானித்தேன். மனிதர்களை இழக்கும் பயம், தெரியாதவர்கள் பற்றி பயம், உடல் சுகத்தை செல்வத்தை இழக்கும் பயம் போன்ற எல்லா பயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதினேன். அனைத்தையும் ஒவ்வொன்றாக வெற்றி காண தீர்மானித்தேன். கணவரிடம் இருந்து திருமண முறிவு பற்றி செய்தி வந்தபோது கலங்கினேன். ஆயினும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன். இது எனது பயம் என்று அறிந்து அதை ஏற்றேன். எனது கணவர் மறு திருமணம் செய்வதை அறிந்து அவருக்கு வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பினேன். நான் அவருக்காக ஜெபிக்கின்றேன் என்பதை அவர் அறிவார். அடுத்து நான் தாயாக முடியாது என்ற பயம். இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் கைவிடப்பட்டு உள்ளனர். அவர்களை ஏற்பதற்கு ஆட்கள் தேவை என்று உணர்ந்தேன். எனவே ஒரு குழந்தையை தத்து எடுத்து அந்த பயத்தையும் போக்கினேன். பின் பொது மேடைகளில் பேசத் தொடங்கினேன். பாகிஸ்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அறிவிப்பாளராக சேர்ந்தேன். இப்போது ஐநா சார்பாக பெண்களின் உரிமைகளுக்காக, பாலியல் சமத்துவத்திற்காக பேசி வருகின்றேன். நான் பொது நிகழ்வுகளில் எப்போதும் புன்னகையோடு காணப்படுகின்றேன். எப்போதும் இவ்வாறு இருப்பது சோர்வாக இல்லையா என மக்கள் கேட்கின்றனர். நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நான் இழந்த அனைத்தையும் குறித்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். எனவே வாழ்வை முழுமையாக வாழுங்கள். உங்களிடம் நீங்கள் அன்பாக இருங்கள். நீங்கள் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் நீங்கள் அன்பாக இருங்கள். அப்போதுதான் நீங்கள் மற்றவரிடம் அன்பாக இருக்க முடியும். உங்களை அன்பு கூறுங்கள். வாழ்வு கடினமாக இருக்கும், துன்பங்கள் இருக்கும், களைப்பாக இருக்கும். அவையே உங்களை வலிமையுள்ள மனிதர்களாக மாற்றும். ஆதலால் நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு ஏற்கும் போது உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அனைத்தும் உங்களிலிருந்தே தொடங்குகின்றது. உங்களை நீங்களே அன்பு கூறுங்கள். அந்த அன்பை பரப்புங்கள்.
Those incidents break you, deform you, but they mold you into the best version of you. And the same thing happened to me.
மத்ஜாரி அவர்களை BBC ஊடகம் 2015 100 சிறந்த பெண்களில் ஒருவராக அறிவித்தது. இப்பெண் போன்ற எத்தனையோ பேர் வாழ்வில் நம்பிக்கையூட்டும் செய்திகளை வழங்கி வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்து ஊக்குவித்து வருகின்றனர். துன்பங்கள் கண்டு துவண்டுவிடாமல் தொடர்ந்து நம்பிக்கையுடன் முயற்சிக்க வேண்டும் என்கின்றனர். அன்பர்களே, 2017 நிறைவுற நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாழ்வின் கணக்குகளை சரிபார்த்து அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லும் நாட்கள் இவை. வாழ்வில் சோதனைகள் நம்மை சிறந்தவர்களாக அல்லது அதற்கு எதிர்மாறாகவும் மாற்றலாம். எல்லாமே நம் கையில்தான் உள்ளது. அழகான பொருட்கள் எப்போதும் நல்லவைகளாக இருக்காது. ஆனால் நல்ல பொருட்கள் எப்போதும் அழகாக இருக்கும். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், கடந்த காலம் ஒரு வீணான தாள், நிகழ்காலம் ஒரு தினத்தாள், வருங்காலம் ஒரு கேள்வித்தாள். எனவே வாழ்வை கவனமாக வாசித்து எழுத வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் வாழ்வு கரைந்து போகும், தாளாகிவிடும் என்று.
அன்பு உள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாரிப்புகள் நடந்து வருகின்றன. இவ்வேளையில் நம் வாழ்வை அன்புருவான இறைவன் கையில் அர்ப்பணிப்போம். நமக்கு என்றும் நல்லதையே விரும்பும் இறைவன் நன்மையையே செய்வார் என்று நம்புவோம். நாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள்வோம். அப்போதுதான் அடுத்தவரையும் அவரது நிலையிலே ஏற்க இயலும்.
இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் வாரமோர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.